அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
அன்பர்களே, தேனிலும் இனிமையான வேதம், முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்ற வேதம், பாதைக்கு வெளிச்சம் காட்டும் வேதம், தித்திக்கும் இனிய வேதத்தை நீங்களும் ருசிக்க வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
Bye. கிறிஸ்துக்குள் அன்பான நேயர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த நாட்களிலே எண்ணாமும் முதலாம் அதிகாரத்திலே மக்கள் தொகை கணக்கெடுப்பை குறித்து நாம் தியானித்தோம். ஒவ்வொரு லேவியனும் தான் யார் என்பதை அறிந்தவனாகவும், தான் எந்த குடும்பத்தை சார்ந்தவன் அல்லது எந்த கோத்திரத்தை சார்ந்தவன் அல்லது யாருக்கு சொந்தமானவன் என்பதை அறிந்தவனாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் கணக்கெடுக்கப்பட்டார்கள் என்று பார்த்தோம். இன்று இஸ்ரவேலரின் வனாந்தர யாத்திரையின் அத்தனை ஆண்டுகளிலேயும் அவருடைய பாளையமானது ஒழுங்கும் கிரமமுமாக கர்த்தருடைய வழிநடத்தலின் பிரகாரமாய் எப்படி நடத்தப்பட்டது என்பதை பார்க்கிறோம். இந்த இரண்டாவது அதிகாரத்தை நாம் பார்க்கும்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேலருடைய பாளையங்கள் எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்பதை கோருகிறார். மோசேயையும் ஆரோனையும் அழைத்து இஸ்ரவேலர்கள் அவரவர் தங்கள் தங்களுடைய முற்பிதாக்களுடைய வம்சத்தின்படி தங்கள் தங்கள் கொடியண்டை தங்கள் கூடாரங்களை போட வேண்டும், எந்த கூடாரங்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிராக எந்த கூடாரம் ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி இருக்க வேண்டும், இதையெல்லாம் விவரிக்கிறார். தங்கள் வம்சத்தினுடைய கொடியண்டை என்று இங்கே சொல்லுகிறார். ஒருவேளை பரிசுத்த வேதாமத்திலே நாம் பார்க்கும்பொழுது இதை குறித்ததான விளக்கமோ வேறு விவரமோ மற்ற பகுதிகளிலே நமக்கு கொடுக்கப்படாவிட்டாலும், சில வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறும் பொழுது யூத ரபிமார்களுடைய பாரம்பரியத்தின் அடிப்படையிலே இந்த கொடிகள் எப்படி இருந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. யூதாவுக்கு ஒரு சிங்கத்தினுடைய படம் பொறித்த கொடியாகவும், ரூபனுக்கு ஒரு மனிதனின் படம் பொறித்த கொடியாகவும், இப்ராஹிமுக்கு ஒரு எருதினுடைய படம் பொறித்ததாகவும், தான் கோத்திரத்திற்கு ஒரு கழுகினுடைய படம் பொறித்ததாகவும் இருந்திருக்கலாம் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். ஒருவேளை நாம் இது எந்த வகையான கொடி, இந்த கொடியிலே என்ன இருந்திருக்கும் என்பதையெல்லாம் சிந்தித்து அதிகமாக நமக்கு தேவையில்லாத சர்ச்சைகளிலே புகுந்துவிடக்கூடாது. அவைகள் நமக்கு முக்கியமல்ல. ஏனென்றால் பாரம்பரியங்கள் அவ்வளவு சரியான ஒரு வரலாற்றை நமக்கு கொண்டு வர முடியாது. ஆனால் இங்கே கர்த்தர் இந்த கொடிகள் என்று சொல்லும் பொழுது குறிப்பிடும் காரியம் என்னவென்றால், நாம் யாருக்கு சொந்தமானவர்கள், நாம் யாராக இருக்கிறோம் என்பதை குறித்து அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதையே முக்கியத்துவப்படுத்துகிறார். பிசாசானவன் வெள்ளம் போன்று வருகிற வேளையிலே ஆவியானவர் கொடி பிடிக்கிறார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அந்த பிசாசனுடைய கோரப்பிடியிலிருந்து நம்மை மீட்டெடுத்து அவருடைய இரத்தத்தினாலே தமக்கு சொந்தமாக்கின அந்த இரட்சிப்பின் கொடியை உடையவர்களாக, நாம் கர்த்தருக்கு சொந்தமானவர்களாக, நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்றால் நிச்சயமாக அந்த வனாந்திர வாழ்க்கையிலே, இந்த உலகமாகிய வனாந்திர வாழ்க்கையிலே நாம் அந்த கொடியண்டையிலே சேர்ந்து நம்முடைய பாளையத்தை கர்த்தருடைய வழிநடத்தலுக்குள்ளாக நாம் நடத்தி செல்லும் பொழுது மேலான ஆசீர்வாதங்களை பெற முடியும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் இருக்க முடியாது. பாளையத்தின் ஏற்பாடுகள் எப்படி ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தை மத்தியில் வைத்து இஸ்ரவேல் ஜனங்கள் யாவரும் அதை சுற்றிலும் பாளையம் இறங்க வேண்டும் என்று சொன்னார். இந்த ஆசரிப்பு கூடாரமானது ஒரு நீண்ட சதுரமுடையதாக அனைத்து பாளையங்களுக்கும் மத்தியிலே அது அமைக்கப்பட்டது. அதை சுற்றிலுமாக நாம் பார்க்கும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அந்த நீண்ட சதுரமாகவே பாளையம் இறங்கினார்கள். ஒவ்வொரு பக்கத்திலும் மூன்று கோத்திரத்தார் பாளையம் இறங்கினார்கள். கீழ்ப்புறத்தில் யூதா, இசக்கார், செபுலோன் கோத்திரத்தாரும், இரண்டாவதாக தென்புறத்திலே ரூபன், சிமியோன், காத் கோத்திரத்தாருக்கும் இடம் ஒதுக்கப்பட்டது. மேற்புறத்திலே இப்ராஹிம், மனாசே, பென்னிமீன் கோத்திரத்தாருக்கும், வடபுறத்திலே தான், நப்தலி, ஆசேர் கோத்திரத்தாருக்கும் ஆண்டவர் இடம் ஒதுக்கும்படியாய் சொன்னார். ஆசாரியர்களும் லேவியரும் கூடாரத்தை சுற்றி உட்புறகாரமாக நீண்ட சதுரமாக அணிவகுத்தனர். ஆசரிப்பு கூடாரம் பாளையத்தின் மையமாக தங்கியிருந்தது. தேவன் எல்லாவற்றிலும் ஒழுங்கை கடைபிடிக்கிற ஒரு தேவன் என்பதை நாம் பார்க்கலாம். அவர் கிரமத்திற்கும் ஒழுங்கிற்கும் தேவனாயிருக்கிறார். எல்லாம் ஒழுங்கும் கிரமமுமாக செய்யப்பட வேண்டும் என்பதே கர்த்தருடைய ஆசை. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற கர்மையான சகோதரனே, சகோதரியே, நமது தனிப்பட்ட வாழ்க்கையிலானாலும் சரி, நமது குடும்ப வாழ்க்கையிலானாலும் சரி, நம்முடைய சமுதாய வாழ்க்கையிலானாலும் சரி, நம்முடைய திருச்சபையின் வாழ்க்கையிலானாலும் சரி, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்திலானாலும் சரி, இந்த உலகத்திலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பணிகளிலேயும் எல்லாம் ஒழுங்கும் கிரமமுமாக செய்யப்பட வேண்டும். கர்த்தர் இதையே விரும்புகிறார். ஜனங்கள் யாவரும் கோத்திரம் கோத்திரமாக ஒழுங்குபடுத்தப்பட்டதிலே பல காரணங்களை நாம் பார்க்கலாம். முதலாவதாக, இத்தனை பெரிய திரளான கூட்டத்தை சரியாக நல்ல ஒரு விதத்திலே வழிநடத்துவதற்கு இது உதவியாக இருக்கும். இரண்டாவதாக, அவர்களுக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த வாக்குத்தத்த தேசத்தை பிரித்து கொடுப்பதற்கும் இது உதவியாக இருக்கும். மூன்றாவதாக, இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய சுதந்திரத்தையும் கலாச்சாரத்தையும் உள்ளடக்கிய ஒன்று என்பதையும் நாம் பார்க்க முடியும். ஆகையினாலே அவர்கள் தங்கள் சொந்த பெயர்களால் அல்ல, தங்களுடைய கோத்தரத்தின் பெயர்களால், தங்களுடைய மூதாதையரின் பெயர்களால் அழைக்கப்பட்டதை நாம் வேதாமத்திலே பார்க்கிறோம். இந்த வம்சம் நான்காவதாக தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டது, தேவனுக்கு சொந்தமாக்கப்பட்டது என்பதையும், இவர்கள் தேவனுடைய ஜனம் என்பதையும் நிரூபிக்கத்தக்கதாக அமைந்திருந்தது. ஐந்தாவதாக நாம் பார்க்கும்பொழுது, ஜனங்கள் பிரயாணப்படும் பொழுது அவர்களது பிரயாணத்திலே நெருக்கங்கள் மோதல்கள் ஏற்படாதவாறு அவரவர் கோத்தரத்திலே அவரவர் சேர்ந்து லகுவாக நடப்பதற்கு அது உதவியாக இருந்தது. அது மாத்திரமல்ல, தங்களுடைய கொடிகளை தங்களுடைய கரங்களிலே பிடித்திருந்தபடியினாலே யாரும் அந்த கூட்டத்திலே தொலைந்து போகாதவாறு அது அவர்கள் குடும்பத்தோடு இணைக்கப்பட்டு கடந்து செல்வதற்கு உதவியாயிருந்தது என்றும் நாம் பார்க்கலாம். இஸ்ரவேலர் யாராயிருந்தார்கள், யாருக்கு சொந்தமானவர்களாயிருந்தார்கள், அவருடைய வம்ச வழி என்ன என்பதை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அவருடைய வம்ச வழி பாளையத்திலே அவர்கள் எந்த இடத்திலே இருக்க வேண்டும் என்பதையும், அவ்விதமாக பாளையத்திலே தாங்கள் இருக்க வேண்டிய, தாங்கள் சேர வேண்டிய இடம், தாங்கள் பயணப்படுவதற்காக அவர்கள் நிற்க வேண்டிய இடம் எது என்பதையும் சரியாக உறுதிப்படுத்தும் மட்டும் அவர்கள் யுத்தத்திற்கு புறப்படலாகாது என்பதாக வேதத்திலே பார்க்கிறோம். அவர்கள் தங்களை குறித்து, தங்களுடைய ஸ்தானத்தை குறித்து, தன்னுடைய பாளையத்தின் காரியங்களை குறித்து அவர்கள் அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். ஆம் பிரியமான உள்ளே, விசுவாசிகளாகிய நாமும் இந்த உலகத்திலே இதே மாதிரியாகத்தான் நம்முடைய ரட்சிப்பை குறித்ததான நிச்சயம், சந்தேகமற்ற ஒரு சூழ்நிலை இவைகளை உடையவர்களாக இருந்தால் மாத்திரமே இந்த உலகத்திலே நாம் போராடுவதற்கு தைரியம் உடையவர்களாக இருக்க முடியும். பயமோ சந்தேகமோ நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் என்றால் கிறிஸ்தவ ஜீவியத்திலே நாம் யுத்த வீரர்களாக நிற்க முடியாது. பாவ சோதனைகள் வரும்பொழுது நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் இதற்கு என்னை ஒப்புக் கொடுக்க கூடாது என்ற மன உறுதி நம்பிக்கை கர்த்தர் மேல் பற்றுதல் இருக்கும் பொழுதுதான் வெற்றியோடு நாம் வாழ முடியும். ஏனென்றால் நம்முடைய எதிரி சாதாரணமானவன் அல்ல. நம்முடைய எதிரியை குறித்து வேதத்திலே சொல்லும்பொழுது உலகம் மாமிசம் பிசாசு இவை மூன்றுமே நம்முடைய எதிரியாக செயல்படுகிறது என்பதை வேதம் தெளிவாய் சுட்டிக்காட்டுகிறது. அவைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால், அருமையான சகோதரனை சகோதரியே, அன்பான நேரே, நீங்களும் நானும் நம்முடைய ரட்சிப்பை குறித்த நிச்சயமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நான் கர்த்தருடைய பிள்ளை, இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், கண்மலையாய அவரிலே நான் நிலைத்திருக்கிறேன், எனது அடிகள் அவரிலே உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருக்கிறது, நான் இயேசுவின் பிள்ளை, அவரது கொடியை நான் உடையவனாய் இருக்கிறேன் என்ற நிச்சயம் நமக்கு வேண்டும். அப்படிப்பட்ட நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? முதலாவது அந்த நிச்சயமுடையவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுதுதான் பாவ சோதனையிலே நான் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உண்டாகும். இன்றைய திருச்சபையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். திருச்சபையின் எந்த பணிக்காக இருந்தாலும் சரி, அவர்கள் பரிசுத்த ஆவியானவராலே நமக்கு கொடுக்கப்பட்டு அவருடைய உத்தரவின் பேரிலே அது நடைபெற்று வருகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்கிறது, நாம் ஒரே ஆவியினாலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு ஒரே சரீரத்தை உடையவர்களாய் இருக்கிறோம். குறிப்பாக 1 கொரிந்தியர் 12:12-14 இதை நாம் பார்க்கலாம். கர்த்தர் அவருடைய சரீரமாய திருச்சபையிலே என்னையும் உங்களையும் இணைக்கும் பொழுது அவருக்கு பணி செய்யும்படியாக நமக்கென்று ஒரு ஊழியத்தை, ஒரு பணியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறார். நம்மிலே எவருமே எனக்கு எந்த தாளந்துமே கொடுக்கப்படவில்லை என்று கூற முடியாது. கர்த்தர் வரங்களையும் தாளந்துகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது எதற்காக? அவருடைய பணியை செய்வதற்காக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. கர்த்தருடைய பணியை செய்வதற்கு திருச்சபையாகிய சபையிலே நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயவமாய் இருக்கிறோம். ஆண்டவருடைய பணியை செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய காலை எடுத்துக்கொள்வோம் என்றால் நம்முடைய பாதத்தில் மாத்திரம் 20 அதிகமான எலும்புகள் இருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. ஆம், எவ்வளவு நேர்த்தியாய் நம்மை ஆண்டவர் உருவாக்கியிருக்கிறார் பாருங்கள். அந்த 20 எலும்புகளும் இணைந்து அந்த பாதத்தை, இந்த சரீரத்தை சுமக்கும்படியாக, பணிவீடுகளை செய்வதற்கு நமக்கு உதவி செய்யும்படியாய் இருக்கிறது. நீங்களும் நானும் ஆண்டவருடைய திருச்சபையாகிய சரீரத்திலே இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது தேவன் நமக்கென்று ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அது எந்த இடமானாலும் சரி, நான் தேவனுடைய பணியை செய்வதற்காக எனக்கு ஆண்டவர் இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே தங்கி வாசமாயிருக்கிறார். ஆகையினாலே அவருக்காக அவருடைய ஆளுகைக்குள்ளே பரிசுத்த ஆவியானவராலே நாம் நடத்தப்படுகிறவர்களாக நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். தொற்கள் மரணம் அடைந்த பொழுது சீமோன் பேதுரு அங்கே அழைக்கப்பட்டார். அங்குள்ள விதவைகளும் சூழ்ந்திருந்த மக்களும் தொற்கால் செய்திருந்த அந்த கைவேலைகளாலான துணிமணிகளை அவரிடத்திலே காட்டினார்கள். சீமோன் பேதுரு ஜெபிக்கும் பொழுது ஒருவேளை என்ன சொல்லியிருப்பார், ஆண்டவரே இந்த அருமையான சகோதரி மரணத்திலிருந்து எழுப்பப்பட வேண்டும், திருச்சபைக்கு அவள் தேவை, திருச்சபையிலே அவளுக்கு கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாய் செய்தவள், இன்னும் கொஞ்ச காலம் அவள் அந்த பணியை செய்ய வேண்டும் என்று ஜெபித்திருப்பார். ஆம், ஆண்டவர் தொற்காலை உயிரோடு எழுப்பினார். அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்களும் நானும் திருச்சபையில் ஒரு இடத்தை தேடிக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கென்று பணி செய்யும்படியாய் அந்த இடத்தை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். அந்த இடம் அடுத்தவர்களுடைய இடமாயிருக்கக்கூடாது. மற்றவர்களுடைய இடத்தை, மற்றவருடைய தாளந்துகளை, மற்றவருடைய காரியங்களை அபகரிக்கும் ஒருவராய் நாம் இருக்கக்கூடாது. மற்றவர்களைப் போல செயல்பட வேண்டும் என்றும் நாம் எண்ணக்கூடாது. நம் ஒவ்வொருவரையும் தேவன் தனித்தன்மை உள்ளவர்களாக படைத்திருக்கிறார். எனவே மற்றொருவரை போல் இருக்க போட்டி போடாமல் நம்மை கர்த்தர் எதற்காக அழைத்திருக்கிறாரோ அந்த பணியை அவருக்காக நாம் உற்சாகமாய் செய்ய வேண்டும். நாம் அடுத்தவர்களாக இல்லாமல் நாம இருந்து மற்றவர்களையும் உற்சாகப்படுத்தி தேவனுடைய பணியை சேர்ந்து செய்ய வேண்டும். நமக்குரிய இடத்திலே தேவன் நம்மை எந்த இடத்திலே வைத்திருக்கிறாரோ அந்த பணியிலே முழு கவனத்தோடு அவரை மகிமைப்படுத்தவும் ஆவியானுடைய வழிநடத்தலுக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுத்து வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னமும் மூன்றாம் அதிகாரத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்கும் பொழுது இங்கே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தர பயணத்திற்கு நேராக ஆயத்தப்படுத்துவதை நாம் இங்கே பார்க்கலாம். முதலாவதாக பாளையத்தினுடைய ஒழுங்கை நாம் பார்க்கிறோம். அங்கு மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டது. யுத்த வீரர்களாக இருக்கக்கூடிய மக்கள் கணக்கிடப்பட்டார்கள். ஜனங்கள் தாங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருந்தது. அது மாத்திரமல்ல, அவர்கள் தாங்கள் ஆபிரகாமுடைய புத்திரர் என்ற நிச்சயமுடையவர்களாக காணப்பட வேண்டியவர்களாய் இருந்தார்கள். திரும்பவும் நாம் இங்கே பார்க்கிறதான வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய கொடியை அவர்கள் அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். இதற்காக அவர்கள் யாரை சார்ந்தவர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக. இங்கே மூன்றாவது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்பொழுது லேவி கோத்திரத்தாரை குறித்தும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் கர்த்தர் கூறுகிறார். இந்த லேவி கோத்திரத்தார் தான் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய முழுமையான பணிகளுக்கும் பொறுப்பாய் இருந்தார்கள். முதலாவதாக மக்கள் தொகை கணக்கெடுக்கப்படும் பொழுது லேவியருடைய தொகையானது கணக்கிடப்படவில்லை. இங்கே அவருடைய தொகை தனியாக கணக்கெடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். லேவி கோத்திரமானது ஆரோனுடைய ஆசாரிய பணியிலே உதவி செய்யும்படியாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது. அவர்கள் ஆரோனுக்கும் ஆரோனுடைய ஊழியத்திற்கும் உதவியாயிருக்க வேண்டும். விசுவாசிகளாகிய நாம் ஒவ்வொருவருமே ஆசாரிய பணி கொடுக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. பிரதான ஆசாரியனாகிய நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரதான ஆசாரியனுடைய ஜெபத்திலே யோவான் 17 அதிகாரத்திலே ஜெபிக்கும் பொழுது நாம் இந்த உலகத்திலே அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் அவரே நம்மை காத்துக் கொள்ளும்படியாகவும் இயேசு ஜெபிப்பதை பார்க்கிறோம். எல்லா லேவியரும் ஆசாரியர்கள் அல்ல. அவர்களில் ஆரோனின் வம்சத்தினருக்கு மட்டுமே ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு தேவன் அனுமதி கொடுத்தார். இந்த ஆசாரியத்துவம் புதிய ஏற்பாட்டிற்கு எதிர்மறையாய் காணப்படுகிறது. புதிய ஏற்பாட்டின்படி கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருமே ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறோம் என்று 1 பேதுரு 2:5-9 வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 மற்றும் 5:10 பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே பிரதான ஆசாரியன் வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே செல்ல வேண்டியவனாய் இருந்தான். புதிய ஏற்பாட்டிலோ கர்த்தருடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை எந்த நேரத்திலும் பெற்றவர்களாயிருக்கிறோம். எபேசியர் 2:18 எபேசியர் 3:2 எபிரேயர் 10:19-22 உள்ள வசனங்கள் இவை எல்லாமே இதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் தேவனுடைய சமூகத்திலே கிட்டிச் சேரக்கூடிய சிலாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 4:16 பார்ப்பீர்கள் என்றால் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடிக்கடி இதை நாம் உணர்ந்து அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்து மகிழும் பழக்கமுடையவர்களாக இருப்போம் என்றால் அது மிகுந்த ஆசீர்வாதமானதாய் காணப்படும். இரண்டாம் 3:12-13 தேவன் சொல்லும் பொழுது, லேவியரை நான் எனக்கென்று எடுத்துக்கொண்டேன் என்பதாய் சொல்கிறார். இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து எடுத்துக்கொண்டேன், அவர்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். ஆம், கர்த்தருடைய நடத்துதல் இதுதான். அவர் இன்றைக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் தனக்கு வேண்டும் என்று சொல்கிறார். குடும்பத்தின் பொருள்களை அல்ல, குடும்பத்தின் ஆஸ்திகளை அல்ல, குடும்பத்தார் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்கிறார். நம் ஒவ்வொருவரையுமே ஆண்டவர் விரும்புகிறார். நாம் ஆண்டவருக்கென்று திருப்பிவிடப்பட்டவர்களாயிருக்கிறோமா? நம்முடைய குடும்பத்தை ஆண்டவருக்கென்று நாம் பிரதிஷ்டை பண்ணினவர்களாயிருக்கிறோமா? நமது குடும்பத்தை அவருக்கு சொந்தமாய் ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? சற்றே எண்ணி பார்ப்போம். முதற்பிறப்பு அனைத்தும் ஆண்டவருக்கு சொந்தம் என்றும் பார்க்கிறோம். அப்படி என்றால் முதலாவது பிறந்தவர்கள் எல்லாரும் ஊழியத்திற்கு செல்ல வேண்டும் என்பதல்ல, அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அவர்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள், தேவனை சார்ந்தவர்கள் என்பதை வாழ்க்கையை காண்பிக்கிறவர்களாய் அவர்கள் வாழ வேண்டும். இஸ்ரவேலிலே முதற்பேரானதை ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் எடுத்துக் கொள்வதற்கு பதிலாக தேவன் லேவி கோத்திரத்தாரை தனக்கென்று தெரிந்து கொண்டார். லேவி கோத்திரத்தாரை தெரிந்து கொண்ட தேவன் லேவியின் புத்திரர் எல்லாரையும் அவருடைய பிதாக்களின் வம்சங்களின்படியே ஒரு மாதத்திற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளை எல்லாம் கணக்கிட வேண்டும் என்று சொல்கிறார். மோசே கர்த்தர் தனக்கு சொன்ன பிரகாரமாகவே கணக்கிடுகிறார். அவ்விதமாக கணக்கெடுத்த பொழுது லேவியின் 3 குமாரர்கள் கெர்சோன், கோஹாத், மெராரி என்பவர்களின் குடும்பம் கணக்கிடப்படுகிறது. தேவனுடைய பணிக்கு தேவன் தெரிந்தெடுக்கக்கூடிய ஒரு வழியை நாம் இங்கே பார்க்கிறோம். தனக்கென்று தன்னுடைய பணிக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட லேவியின் புத்திரரை தேவன் சிறப்பானவர்களாய் கருதுகிறார். அவருடைய பணி கர்த்தருடைய பணி. அது ஒரு இழிவான பணி அல்ல, உயர்வான பணி. அந்த உயர்வான பணிக்காக அவர்களை தேர்ந்தெடுத்தார். இஸ்ரவேல் புத்திரருடைய முதற் பலன்களுக்கு ஈடாக இவர்களை கணக்கிட்டு பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவ்விதமாய் கணக்கிடப்படுகின்றதான வேளையிலே மீதியாய் வரக்கூடிய அந்த எண்ணிக்கைக்கு தக்கவாறு பணத்தை ஆண்டுடைய பிரதான ஆசாரியனிடத்திலே ஆசரிப்பு கூடாரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதாயும் கூறுகிறார். எல்லாவற்றிலேயும் ஒழுங்கையும் வழிமுறைகளையும் கொடுக்கிற தேவன் ஏதோ வந்தோம் போனோம் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்பதாக இல்லாமல் தேவனுடைய பணி ஒழுங்கும் கிரமமாய் நடைபெறுவதற்காக இவ்விதமான கட்டளையை கர்த்தர் மோசேக்கு கொடுத்தார். தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த அருமையான லேவி கோத்திர பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவர்கள் செய்ய வேண்டிய பணிகளையும் வரையறுத்து கொடுக்கிறார். கெர்சோன் புத்திரர்கள் வாசஸ்தலத்தையும் கூடாரத்தையும் அதன் மூடியையும் ஆசரிப்பு கூடார வாசல் மறைவு வாசஸ்தல தண்டையில் பலிபீட தண்டையில் சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தின் தொங்கு திரைகள் பிரகார வாசல் மூடுதிரை அவைகளின் வேலைகளுக்குரிய அவைகளின் கயிர்கள் இவைகள் எல்லாவற்றையும் பொறுப்பாய் கவனிக்க வேண்டும் என்பதாய் குறிப்பிடுகிறார். ஒரு எச்சரிப்பும் கொடுக்கிறார். ஆலய பிரகாரத்திலே சாகாதபடியாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதாயும் கூறுகிறார். 4:20 பார்ப்போம் என்றால், பரிசுத்தமானவைகள் மூடப்படும் போது பார்க்கிறதற்கு உட்பிரவேசியாமல் இருப்பார்களாக என்பதாய் குறிப்பிடுகிறார். ஆம், எல்லாவற்றிலும் ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டும். யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு கொடுக்கிறாரோ அந்த பொறுப்பை அவர்கள் சிறப்பாய் நிறைவேற்ற வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம். அந்த பரிசுத்தமானவைகளை மூடுவது ஆரோனும் அவனுடைய பிள்ளைகளும் மட்டும் செய்யப்பட வேண்டிய ஒரு பணியாயிருக்கிறது. அவைகளை சுமப்பதற்கும் அவைகளை பாதுகாப்பதற்கும் மாத்திரமே இந்த கெர்சோன் புத்திரர். கோகாத்தின் புத்திரரை நாம் பார்க்கும்பொழுது ஆண்டவர் அவர்களையும் அழைத்து அவர்கள் பெட்டி மேஜை குத்துவிளக்கு பீடங்கள் ஆராதனைக்கேற்ற பரிசுத்த ஸ்தலத்தின் பனிமூட்டுகள் தொங்கு திரைகள் அதனுடைய எல்லா வேலைகளையும் அவர்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக குறிப்பிடுகிறார். மெராரி புத்திரருக்கு ஆண்டவர் கொடுக்கிற வேலையானது சற்று கடினமான வேலையாயிருக்கிறது. வாசஸ்தலத்தின் பலகைகள் தாழ்பால்கள் தூண்கள் பாதங்கள் அதனுடைய எல்லா பனிமூட்டுகளும் அதற்கடுத்தவைகள் அனைத்தும் மற்றும் சுற்று பிரகாரத்தின் தூண்கள் அவைகளின் பாதங்கள் முளைகள் கயிறுகள் இவைகளை அவர்கள் சுமந்து எடுத்து பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்பதாய் குறிப்பிடுகிறார். இப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட லேவின் கோத்திரர் 30 வயதிலிருந்து 50 வயதிற்குட்பட்டவர்களாக அவர்கள் பணியை செய்ய வேண்டும் என்பதாய் குறிப்பிடுகிறார். குறிப்பாக 25வது வயதிலே அவர்கள் பணிக்கென்று வந்து 5 ஆண்டுகள் பயிற்சி எடுத்து 30 வயது முதல் அவர்கள் இந்த தேவனுடைய பணியை செய்வார்கள் என்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். இவ்வாறு பணிவிடை செய்வதற்கும் சுமக்கிறதற்கும் தேவனுடைய பரிசுத்த ஆசரிப்பு கூடாரத்தை காத்துக்கொள்வதற்கும் லேவியின் புத்திரர்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் ஆண்டவராலே அழைக்கப்பட்டார்கள். தேவனுடைய பணியிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பும் ஒரு பணியும் கொடுக்கப்படுகிறது. சுமக்கக்கூடிய பணி இருக்கிறது, ஆராதனை செய்யக்கூடிய பணி இருக்கிறது, பாதுகாக்கக்கூடிய பணி இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரே விதமான பணிகள் கிடையாது. ஆனால் எல்லா பணிகளும் தேவனுடைய பணி. தேவன் கொடுத்திருக்கின்ற அருமையான ஆசீர்வாதமான ஊழியம் என்பதை மனதிலே கொண்டவர்களாக நாம் கர்த்தருடைய பணியை நிறைவேற்றி கர்த்தருக்கு உகந்த சாட்சியாய் ஜீவிக்க தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். எந்த காரியத்தை நாம் செய்ய நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை நாம் செய்து மிஞ்சிய காரியங்களிலே நாம் தலையிட்டு தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகாதவாறு கவனமாயிருக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய அளவுக்கு தக்கதாக பலன் கொடுக்கிறவர் அல்ல. நாம் எந்த அளவு வேலை செய்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் பதில் கொடுக்கிறவர் அல்லது ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. நாம் எந்த அளவிற்கு உண்மையாயிருக்கிறோமோ அதற்குத்தான் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த மூன்றாம் அதிகாரத்தினுடைய 51 வசனத்தை நாம் பார்க்கும்பொழுது, கர்த்தருடைய வாக்கின்படியே தனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் மோசே செய்தான் என்று பார்க்கிறோம். ஆம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் கர்த்தருடைய பணிக்கு நம்மை அர்ப்பணித்தவர்களாக தேவன் இந்த உலகத்தில் எந்த பணியை கொடுத்திருக்கிறாரோ அந்த பணியை தேவனுடைய பணியாக நிறைவேற்றி தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு துணை செய்வாராக. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எந்த பணிக்கென்று அழைக்கப்பட்டிருந்தாலும் அந்த பணியிலே உண்மையும் உத்தமுள்ளவர்களாய் இருக்கவும், நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது நாங்கள் ஆசாரியர்களாக நாங்கள் உம்முடைய நல்ல செய்தியை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியவர்களாக பொறுப்புள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து எந்த இடத்தில் இருந்தாலும் உமக்கு உண்மை உள்ள சாட்சிகளாய் வாழ நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளும் கடந்த பல ஆண்டுகளாய் இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே இன்றும் என்றும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். ஏசாயா 43:5. பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். ஏசாயா 43:5.